மாவு பூச்சிகளில் பூச்சிக்கொல்லிகளின் தாக்கம், அவற்றின் மேலாண்மை முறைகள் பற்றி இந்நிகழ்ச்சியில் பகிர்ந்து கொள்வதற்காக நம் வானொலி நிலையத்திற்கு வருகை புரிந்துள்ளவர், தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் உள்ள பூச்சியியல் துறையில் இணை பேராசிரியராக பணிபுரிந்து வரும் முனைவர் பிரீதா அவர்கள். அவர்கள் இந்நிகழ்ச்சியில் மலர் பயிர்களை தாக்கும் மாவு பூச்சிகளை பற்றியும் அவற்றின் மேலாண்மை முறைகளை பற்றியும் இந்நிகழ்ச்சியில் உரையாற்றுகிறார். வாங்க கேட்டு அறிந்து கொள்வோம்.
வணக்கம். மலர் பயிர்களை தாக்கும் மாவு பூச்சிகள் மற்றும் அதன் மேலாண்மை குறித்து நாம் இப்போது பார்ப்போம். பல்வேறு வகையான மாவு பூச்சிகள் பொருளாதார ரீதியாக முக்கியமான பயிர்களான காஃபி, எலுமிச்சை, கொய்யா, மா, மல்பெரி, காய்கறிகள் மற்றும் அலங்கார செடிகளை முக்கியமாக தாக்கக்கூடிய ஒரு பூச்சியாகும். இப்பூச்சிகள் பஞ்சு போன்று தோற்றமளிக்கும் சிறியதாக காணப்படும் முட்டை வடிவில் மிகவும் மென்மையான உடல் அமைப்பை பெற்றிருக்கும் மற்றும் இது ஒரு சாறு உறிஞ்சும் பூச்சியாகும். முதிர்ந்த பூச்சிகளை பொறுத்தவரையில் அவைகள் இலைகள், தண்டுகள் மற்றும் வேர்களில் காணப்படுவதுடன் வெண்மையான மெழுகு போன்றவற்றால் மூடப்பட்டிருக்கும். எனவே அதனை அழிப்பது மிகவும் கடினமானது. அவை தண்டுகள் மற்றும் இலைகளில் கூட்டங்களை உருவாக்கி அடர்த்தியான வெள்ளை மெழுகு போன்று தோற்றத்தினை பெற்றிருக்கும். இவை தன்னுடைய உறிஞ்சும் வகை வாய் அமைப்பினை கொண்டிருப்பதால் அதிகமாக இலை மற்றும் தண்டுகளிலிருந்து சாறினை உறிஞ்சுவதால் தாவரங்கள் அதற்கு தேவையான அத்தியாவசிய ஊட்டச்சத்துக்களை இழக்கிறது. அதிகப்படியான சாறு தேன் போன்ற திரவங்களாக இதன் உடலிலிருந்து வெளியேற்றப்படுகிறது. அவ்வாறு வெளியேற்றப்படும் தேன் போன்ற திரவத்தை நாடி எறும்புகள் வருகிறது. பின்னர் அவற்றில் கரும் படல நோய், அதாவது கரும் பூஞ்சாணம் போன்று மேலே கரும் படல நோய் உண்டாக்கி உணவு உற்பத்தி செய்யும் திறனையும் தடுத்து விடுகிறது. இதன் உணவு செடிகள் என்று பார்க்கும்போது குறிப்பாக திராட்சை, அத்தி, பேரீச்சை, ஆப்பிள், பப்பாளி, வெண்ணெய்ப்பழம், வாழை, எலுமிச்சை, வெண்டை, கத்தரி, பருத்தி மற்றும் பல அலங்கார செடிகளை இது உண்ணக்கூடியது. கடந்த சில ஆண்டுகளாக பார்க்கும்போது இப்பூச்சியானது சிறிய மற்றும் முக்கியமற்ற ஒரு பூச்சியாகவே பல பயிர்களில் கருதப்பட்டு வந்தது. ஆனால் தற்போது இது ஒரு முக்கிய பூச்சியாக குறிப்பாக பருத்தி, காய்கறிகள் மற்றும் பழங்கள் ஆகியவற்றில் இவை முக்கிய பூச்சியாகவும் கருதப்பட்டு வருகிறது. ஏன் இந்த புதிய பிரச்சனை என்று நாம் பார்ப்போமானால், அதிக அளவு பூச்சிக்கொல்லி மருந்துகளை நாம் பல பயிர்களுக்கு பல பூச்சிகளை கட்டுப்படுத்துவதற்காக நாம் பயன்படுத்துகிறோம். குறிப்பாக செயற்கை பைரித்ராய்டு வகை மருந்துகளை நாம் பயன்படுத்துகிறோம். எனவே பூச்சிக்கொல்லி, அதாவது பூச்சிகள் அதிகமாக பெருக்கமடைகிறது. பூச்சிக்கொல்லிகளை தவறான முறையில் நாம் பயன்படுத்துகிறோம் மற்றும் இரண்டுக்கும் மேற்பட்ட பூச்சிக்கொல்லி மருந்துகளை நாம் ஒன்றாக சேர்த்து தெளிப்பதாலும் இந்த பூச்சினால் ஆகிய பிரச்சனைகள் அதிக அளவில் வருகிறது. மேலும் தற்போது உயர் ரக பயிர் ரகங்களை நாம் தேர்வு செய்து பயிர் செய்கிறோம் மற்றும் நமக்கு இப்போது மாறி மாறி வரும் தட்ப வெப்பநிலை ஒரு முக்கிய காரணமாகவும் கருதப்படுகிறது. இக்காரணங்களால் இப்பூச்சிகள் மிகப்பெரிய பிரச்சனையை தற்போது உருவாக்கி கொண்டிருக்கிறது. மேலும் இப்பூச்சிகள் பெருக்கமடைவதற்கான காரணங்கள் என்று நாம் பார்ப்போமானால், குறுகிய வாழ்க்கை சரிதத்தை கொண்ட இப்பூச்சியாகும். அதாவது இதோடைய வாழ்நாள் வந்து மிக குறைந்த வாழ்நாட்களே. குறிப்பாக 3 முதல் 4 வாரங்கள் மட்டுமே இது இதனுடைய வாழ்நாள் ஆகும். மேலும் இது அதிகமாக முட்டையிடக்கூடிய திறனையும் பெற்ற பெண் பூச்சிகள் அதிக முட்டைகளை இடுவதுடன், அதாவது சுமார் 600 முட்டைகள் வரை பெண் பூச்சிகள் இடுகின்றன. மேலும் ஒரே இடத்தில் ஒரே வருடத்தில் ஏறக்குறைய 15 தலைமுறைகள் வரை இப்பூச்சிகள் வளரக்கூடிய தன்மையுடையதாக காணப்படுகின்றது. இதன் மேல் காணப்படுகின்றதான மெழுகு போன்ற உடல் அமைப்பு மற்றும் ஆண் பெண் பூச்சிகள் இனச்சேர்க்கை இல்லாமலேயே சந்ததிகளை உருவாக்கும் திறன் மற்றும் பல வகை பயிர்களை உணவாக கொண்டிருப்பது போன்ற காரணங்கள் இவையாவும் இது இப்பூச்சிகள் பெருக்கமடைவதற்கு முக்கிய காரணமாக விளங்குகிறது. இந்த மாவு பூச்சிகள் வெள்ளை முதல் இளம் சிவப்பு நிறத்தில் சுமார் 3 முதல் 4 மில்லிமீட்டர் நீளம் கொண்டதாக காணப்படும். இதனுடைய முட்டை பருவம் மற்றும் குஞ்சு பருவம் மற்றும் முதிர்ந்த பருவங்களை கொண்டது இம்மாவு பூச்சி. மாவு பூச்சிகளை பொறுத்தவரையில் ஒரே இடத்தில் சாறினை உறிஞ்சுவதால் அதிக சேதத்தை உருவாக்கக்கூடியது. மாவு பூச்சிகள் ஏற்படுத்தும் சேதத்தின் அறிகுறிகள் என்று நாம் சொல்லும்போது, இப்பூச்சிகள் சாறுகளை உறிஞ்சுவதால் இலைகள் வெளறி மஞ்சள் நிறமாக மாறிவிடுகிறது. இலைகள் பின்னர் கருக தொடங்கும். பூக்கள் மற்றும் காய்கள் உதிர்ந்துவிடும். மேலும் இதன் தேன் போன்ற திரவம் வெளியேற்றப்படுவதால் கரும்படல நோயை உருவாக்குகிறது. நுனி இலைகள் சுருங்கி காணப்படும். பயிர் வளர்ச்சி குன்றி காணப்படுவது மற்றும் இலைகள் மற்றும் பயிர்கள் இப்பூச்சிகள் தாக்கி கொண்டிருக்கும் போது உருமாற்றம் அடைகிறது. இப்போது நாம் மலர் பயிர்களை பொறுத்து பார்க்கும்போது உணவு மற்றும் ஊட்டச்சத்து பாதுகாப்பை தவிர அழகியல் மதிப்பும் நமது அன்றாட வாழ்வாதாரத்திற்கும் சுற்றுச்சூழல் தூய்மைக்கும் சமமாக முக்கியமானதாக கருதப்படுகிறது. மலர் வளர்ப்பு என்பது உலகில் வேகமாக வளர்ந்து வரக்கூடிய ஒரு முக்கிய பகுதியாக, குறிப்பாக பல மூன்றாம் உலக நாடுகளுக்கு பணம் ஈட்டி கொடுக்கக்கூடிய ஒன்றாக கருதப்படுகிறது. பல பூக்கள் மற்றும் அலங்கார செடிகள் உள்நாட்டு மற்றும் ஏற்றுமதி சந்தைக்காக வளர்க்கப்பட்டு வருகின்றன. பிற விவசாய மற்றும் தோட்டக்கலை பயிர்களை விட அதிக லாபம் தரக்கூடிய முக்கியமான பயிராகும். இப்போதெல்லாம் மலர் பயிர்களை மேடைகளை அலங்கரிப்பதற்கும் பூங்கொத்து கொடுப்பதற்கும் பூக்கூடைகள் வழங்குவதற்கும் பெரிதளவில் பயன்படுகிறது. அதாவது எந்த ஒரு நிகழ்ச்சிகள் நடைபெற்றாலும் இப்பூக்கள் அங்கு முக்கிய பங்கு வகிக்கிறது. இது அதிக வருமானம் தரக்கூடிய ஒரு தொழிலாகவும் காணப்படுகிறது. உதிரி மலர்களான மல்லிகை, கனகாம்பரம், செண்டுமல்லி, சாமந்தி, சம்பங்கி போன்றவை தென்னிந்தியாவில் அதிக அளவில் உற்பத்தி செய்யப்படுகிறது. மலர் வளர்ப்பில் தற்போதைய நிலை உலர்ந்த பூக்களை தயாரித்தல், இயற்கை நிறங்களை பிரித்தெடுத்தல் மற்றும் அத்தியாவசிய எண்ணெயினை பிரித்தெடுத்தல் போன்ற பல காரியங்களுக்காக இது பயன்படுத்தப்படுகிறது. இத்தகைய சிறப்பு வாய்ந்த மலர் பயிர்களில் மாவு பூச்சிகளின் தாக்கம் மிகவும் அதிகமாக காணப்படுகின்றது. மலர்களை தாக்கக்கூடியதான சில மாவு பூச்சிகளை குறித்து நாம் இப்போது காணலாம். முக்கிய மலரான செம்பருத்தியில் இளம் சிவப்பு மாவு பூச்சி அதிக அளவில் தாக்கக்கூடும். இப்பூச்சியானது சுமார் 76 பயிர் குடும்பங்களில் 200 வகைகளுக்கு மேலான பயிர்களை தாக்கக்கூடியது. இந்த இளம் சிவப்பு மாவு பூச்சி அலங்கார செடிகளான அலமாண்டா, ஆந்தூரியம், தாழ்பு, குரோட்டான் வகைகள், இஞ்சி லில்லி, ஹெலிகோனியா, இட்லிப்பூ மற்றும் அரளியை பெரிதளவில் தாக்குகின்றது. அடுத்ததாக வால் நீளமுள்ள மாவு பூச்சிகள். இப்பூச்சிகள் செம்பருத்தி, அரளி, சம்பங்கி போன்ற மலர்களை சேதப்படுத்தும். மேலும் பருத்தி மாவு பூச்சி, இது செம்பருத்தி, சாமந்தி, செண்டுமல்லி, சம்பங்கி போன்ற பயிர்களில் 50-100% வரைக்கும் மகசூல் இழப்பை ஏற்படுத்தக்கூடியது. இது மேலும் டொராண்டா, ரோஜா, பேப்பர்பூ, ப்ளுமேரியா, குரோட்டான், அகாலிப்பா, கெய்லார்டியா, வாடாமல்லி, கனகாம்பரம், கோழிக்கொண்டை, அரளி போன்ற செடிகளையும் தாக்கக்கூடியது. அடுத்ததாக பப்பாளி மாவு பூச்சி. இப்பூச்சியும் அதிக அளவில் மலர்பயிர்களை தாக்குகிறது. இது முதலாவதாக தமிழ்நாட்டில் பருத்தியிலே கண்டறியப்பட்டது. இது செம்பருத்தி, அரளி, டாலியா, டுராண்டா, பொகைன்வில்லா, மல்லிகை, ப்ளுமேரியா போன்ற மலர்பயிர்களையும் மேலும் ரோஜா, செண்டுமல்லி ஆகிய பயிர்களையும் அதிக அளவில் தாக்குகிறது. இந்த மாவு பூச்சிகளானது ஒரு இடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு மனிதர்கள் அகரும் போது இதுவும் ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு போய் சென்றடைகிறது. மேலும் காற்றின் மூலமாகவும் தண்ணீர் மூலமாகவும் இது பரவுகிறது. இத்தகைய முக்கியமான மாவு பூச்சிகள், எனவே இதனை எப்படி கட்டுப்படுத்தலாம் என்பதை குறித்து நாம் இப்போது பார்க்கலாம். முதலாவதாக உழவியல் முறைகளை கையாளுவதன் மூலமாக இதனை கட்டுப்படுத்த முடியும். அதாவது வயலை சுத்தமாக வைத்திருத்தல் வேண்டும். எந்த களை செடிகள் இல்லாதவாறு களைகளை அகற்றி நாம் பாதுகாக்க வேண்டும். அந்த செடிகளில் எறும்பின் நடமாட்டம் இருக்கின்றதா என்பதை அவ்வப்போது நாம் கண்காணித்து வர வேண்டும். மேலும் ஒரே பயிரை தொடர்ந்து சாகுபடி செய்வதை நாம் தவிர்த்து அந்த மாவு பூச்சிகளுக்கு உணவு கிடைக்காமல் செய்ய வேண்டும். பாதிக்கப்பட்ட செடிகளை அப்புறப்படுத்தி நாம் உடனடியாகவே அதை எரித்து விட வேண்டும். மேலும் தேவை ஏற்படுமாயின் மட்டும் தலை சத்து போட வேண்டும். மாவு பூச்சிகள் அதிகமாக காணப்படும் இடத்தில் அதற்கு உகந்த பிற உணவு செடிகள் இருப்பின் அவற்றை எல்லாவற்றையும் எடுத்து அகற்ற வேண்டும். இவ்வாறு சில உழவியல் முறைகளை நாம் கையாளலாம். மேலும் உயிரியல் முறை இப்பூச்சியை கட்டுப்படுத்துவதில் மிகவும் முக்கிய பங்கு வகிக்கிறது. பூச்சிகளிலே நன்மை செய்யும் பூச்சிகள் மற்றும் தீமை செய்யக்கூடிய பூச்சிகள் என்று இரு வகையான பூச்சிகள் இருக்கின்றன. எனவே நம்முடைய மாவு பூச்சியானது தீமை செய்யக்கூடியதான பூச்சி. இந்த பூச்சியை கட்டுப்படுத்துவதற்கு சில நன்மை செய்யும் பூச்சிகளை நாம் பயன்படுத்தி அதனை கட்டுக்குள் வைக்க முடியும். எனவே மாவு பூச்சிகளை பொறுத்தவரையில் அநேக பொறி வண்டுகள் அவற்றில் காணப்படுகின்றன. அவை அவற்றை உண்ணுகின்றன. பொறி வண்டுகளை பொறுத்தவரையில் பல நிறங்களில் காணப்படும். அவற்றை நாம் தீமை செய்யக்கூடிய பூச்சி என்று கருதாமல் அது நன்மை செய்யக்கூடிய பூச்சி என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அவற்றுள் கிரிப்டோலி மான்ட்ரூசியரி என்று சொல்லக்கூடியதான பொறிவண்டு இந்த மலர் பயிர்களை தாக்கக்கூடியதான இளம் சிவப்பு மாவு பூச்சியை இது உண்ணக்கூடியது. எனவே இதனை நாம் பயன்படுத்தி அந்த பூச்சியினை கட்டுப்படுத்த முடியும். மேலும் பப்பாளி மாவு பூச்சி சில மலர் பயிர்களே காணப்படுகின்றன. அவற்றை நன்மை செய்யக்கூடியதான இறை விழுங்கியான ஸ்பால்ஜியஸ் இபிஎஸ் என்னும் ஒரு இறை விழுங்கி இந்த பப்பாளி மாவு பூச்சியை உண்ணக்கூடியது. இது தோற்றத்தில் மாவு பூச்சியை போன்றே காணப்பட்டாலும் சற்று உருவத்தில் அது பெரிதாக இருக்கும். இந்த மாவு பூச்சியை அசரோஃபாகஸ் பப்பாயே என சொல்லக்கூடியதான ஒரு ஒட்டுண்ணி இதனை அழிக்கக்கூடிய திறன் வாய்ந்தது. மேலும் சில இறைவிழுங்கிகளான கிரைசோபெர்லா இறைவிழுங்கி, அதாவது பச்சை கண்ணாடி ரெக்கை பூச்சியும் இந்த மாவு பூச்சியினை உண்டு அழிக்கக்கூடியது. மேலும் சில நேரங்களில் பூஞ்சானங்கள், விவேரியா பேசியானா என்று சொல்லக்கூடியதான பூஞ்சானங்களை கூட நல்ல ஈரப்பதம் உள்ள மாதங்களில் நாம் தெளிப்பதன் மூலமாகவும் இந்த மாவுப்பூச்சியின் எண்ணிக்கையினை நாம் கட்டுக்குள் கொண்டு வர முடியும். அடுத்ததாக பார்க்கும்போது நாம் தாவரவியல் முறையில் கூட பூச்சியினை கட்டுப்படுத்த முடியும். வேப்ப எண்ணெய் 3% அல்லது வேப்பங்கொட்டை சாறு 5% நாம் தெளித்தும் இந்த பூச்சியினை கட்டுப்படுத்தலாம். மேலும் மீன் எண்ணெய் சோப்பு 25 கிராம் 1 லிட்டர் நீரில் கலந்து தெளிப்பதன் மூலமாகவும் இந்த பூச்சியின் எண்ணிக்கையை நம்மால் குறைக்க முடியும். அடுத்ததாக இறுதியாக நாம் அதிக அளவிலே இந்த மாவுப்பூச்சிகளின் எண்ணிக்கை இருக்கும்போது நாம் ரசாயன முறைகளை கையாளலாம். இம்முறையில் குறைந்த செயல்திறனே காணப்படும். ஏனெனில் இவை இந்த பூச்சிகள் பிளவுகள் மறைந்து காணப்படுவதுடன் உடலில் உள்ள மெழுகு போன்ற தோற்றம் இந்த மருந்துகளிடமிருந்து அதனை காப்பாற்றுகிறது. மேலும் நாம் எறும்பின் நடமாட்டம் இருக்கதா என்பதை கண்டறிந்து பூச்சிக்கொல்லிகள் மூலமாக அந்த எறும்பு புற்றினையும் நாம் கட்டுப்படுத்த வேண்டும். தேவை ஏற்படுமாயின் பரிந்துரைக்கப்பட்ட பூச்சிக்கொல்லி மருந்தினை மாத்திரம் நாம் தெளித்து இம்மாவு பூச்சியினை நாம் கட்டுப்படுத்த முடியும். அதாவது புரோஃபனோஃபாஸ் என்ற பூச்சிக்கொல்லி மருந்து 1 லிட்டர் நீருக்கு 2 மில்லி வீதமும், அல்லது பியூப்ரோஃபெசின் மருந்து 1 லிட்டருக்கு 2 மில்லியும், அல்லது ஸ்பைரோ டெட்ரமேட் என்று சொல்லக்கூடியதான பூச்சிக்கொல்லி மருந்து 1 லிட்டர் நீருக்கு 1.4 மில்லி லிட்டர் என்ற அளவில் தண்ணீரில் கலந்து இந்த மருந்துகளை தெளிப்பதன் மூலமாகவும் இந்த பூச்சியினை நம்மால் அழிக்க முடியும். எனவே மேற்கூறிய கட்டுப்பாடு முறைகளை பயன்படுத்தி இந்த மாவு பூச்சிகளை, நம்முடைய மலர் பயிர்களை மாவு பூச்சிகளிடமிருந்து நாம் காப்பாற்றுவோம். மேலும் இதிலிருந்து உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருப்பின் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எண் 9486893905. நன்றி
நேயர்களே. இதுவரை மலர் பயிர்களை தாக்கும் மாவு பூச்சிகளை பற்றியும் அவற்றின் மேலாண்மை முறைகளையும் முனைவர் பிரீதா அவர்கள் கூறிய தகவல்களை கேட்டு அறிந்து கொண்டீர்கள் அல்லவா? மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் விவசாயி சமுதாய வானொலி 107.4. நன்றி, வணக்கம்.